டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் கீர்த்தனை பாடல்கள் அடங்கிய MP3 CD தயாராக உள்ளது. உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 9442252627.
ஆதிபிதா குமாரன் ஆவித்ரீகர்க்கு அனவரணமும் ஸ்தோத்திரம், த்ரீகர்க்கு அனவரணமும் ஸ்தோத்திரம்.
அன்பர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வையும் குறைவற்றதாக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்நிலையிலுமே, எந்த வழியிலே, இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் ஆமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்நிலையிலுமே, எந்த பணியிலே, இயேசு போதுமே. மேத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேத்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்நிலையிலுமே, எந்த பணியிலே, இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் இன்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்நிலையிலுமே, எந்த பணியிலே, இயேசு போதுமே. வல்லவர் வாக்கு மாறிடரே, வானத்தில் ஓர் நாள் வந்திடுவார், மகிமையில் அவருடன் சேர்ந்திடுவேன். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே, எந்நிலையிலுமே, இந்த வழியிலே, இயேசு போதுமே.
கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக ஆயத்தமாகி காத்திருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே நாம் ஆதியாம புத்தகத்திலிருந்து வசனங்களை தொடர்ச்சியாக கற்று வருகிறோம். நீங்கள் எழுதிய உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக மீண்டுமாக நன்றி கூறுகிறோம். கர்த்தர் உங்களோடு பேசும் காரியங்களை குறித்து எங்களுக்கு எழுதியிருந்தீர்கள். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களுக்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தந்தருள்வாராக. கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 39 அதிகாரம் 20-40 அதிகாரம் 15 வசனம் வரை சிந்தித்தோம். தனது பரிசுத்தத்திலே உறுதியாக இருந்த யோசேப்பு பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். சிறையிலேயும் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே எல்லாருடைய கண்களிலேயும் அவனுக்கு தயவு கிடைத்தது. ஒரு நாள் காலையிலே அவன் எழுந்து பார்த்தபொழுது பார்வனின் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய இரண்டு பேரும் சிறைச்சாலையிலே துக்க முகத்தோடு காணப்பட்டார்கள். அவர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். என்ன என்று விசாரித்தபொழுது முதலாவதாக பானபாத்திரக்காரன் தனது சொப்பனத்தை சொன்னான். சொப்பனத்தின்படி 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்த வழக்கத்தின்படி பார்வோனுக்கு பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று யோசேப்பு கூறினான். அது மட்டுமல்ல, அவன் விடுதலை அடையும் பொழுது யோசேப்பை குறித்து பார்வோனிடத்திலே பேசி தன்னை விடுதலையாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டான். ஆதியாகமம் 40 அதிகாரம் 15 வசனத்திலே இறுதியாக அவன் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்ததை நாம் சிந்தித்தோம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அருமையானே, தொடர்ந்து இப்பொழுது ஆதியாகமம் 40 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அருமையானோர்களே, சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் வந்த சொப்பனம் ஒரு அடையாளமாக அவனே அர்த்தத்தை புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலேதான் வந்திருக்கிறது. கூடை நிறைய பலகாரங்கள் இருப்பது அவனுக்கு தெரியும். சரி, வசனங்கள் 18-19 பாருங்கள். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். யோசேப்பு இவனுடைய சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் கூறுகிறான். ஆனால் அது அவனுடைய நன்மைக்கானது அல்ல. அவனுடைய வாழ்க்கையின் இறுதியை குறித்து அது சொல்கிறது என்பதை விவரித்தான். ஆம், 3 நாளைக்குள்ளே அவன் தூக்கிலிடப்படுவான். ஆகாயத்து பறவைகள் அவன் சரீரத்தின் இறைச்சியை தின்னும் என்று கூறினான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அடுத்ததாக அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 40 அதிகாரம் 20-23 வசனம் வரை. 3 நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாயிருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானங்கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். பாவம் யோசேப்பு இல்லையா? இப்பொழுது எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையாய்விட்டது. இங்கே அவன் அடிமையாக மட்டுமல்ல, தவறாக குற்றம் சாட்டப்பட்டவனாயும் இருக்கிறான். அவன் சிறைச்சாலைக்குள்ளே இருப்பதனாலே அவன் குற்றவாளியாகவே கருதப்படுகிறான். போத்திபார் அவனை முற்றிலுமாக மறந்துவிடும்படியாக இங்கே சிறையிலே அவன் இருக்கிறான். யோசேப்பை வெளியே எங்கேயும் விட்டால் அவன் தன் மனைவியை குறித்த உண்மையை மற்றவர்களிடத்திலே சொல்லிவிடுவான். எனவே அவனுடைய குடும்பத்தின் அசிங்கம் வெளியே பரவக்கூடாது என்பதற்காக யோசேப்பு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். போத்திபாரின் இந்த மூடு மந்திரத்திற்கு யோசேப்பு பாடுபட வேண்டியதாயிருக்கிறது. யோசேப்புடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த பானபாத்திரக்காரன் தன்னை குறித்து பார்வோனிடத்தில் பேசுவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். பார்வோனின் காதுகளுக்கு தன்னை குறித்து சொல்ல அது சிறந்த ஒரு வழி என்று எண்ணினான். ஆனால் பானபாத்திரக்காரன் திரும்பவும் தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையா இருந்ததினாலே யோசேப்பை மறந்துவிட்டான். பாவம் யோசேப்பு. தேவனும் ஒரு நோக்கத்தோடுதான் தொடர்ந்து அவன் சிறைச்சாலையிலே இருக்க முடியாத அவனை விட்டுவிட்டார். ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் பார்வோனை பார்த்து, ஐயா, நான் சிறையிலே இருக்கும்பொழுது ஒரு குற்றம் செய்யாத ஒருவனை பார்த்தேன், அவன் அங்கே இருக்கவே கூடாது, அவன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டவன், எனக்கு வந்த சொப்பனத்தை சரியாக அர்த்தம் கூறினான், அவனை சிறையிலிருந்து நீங்கள் வெளியே அனுப்பிவிட்டால் உண்மையாகவே எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லியிருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பார்வோனும் யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே விட்டிருப்பான். என்ன நடந்திருக்கும்? மீண்டுமாக யோசேப்பு கஷ்டப்பாடுபட்டு கானானுக்கு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கே போயிருப்பான். ஆனால் பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய நேரம் வரும்பொழுது அவன் அங்கே இருந்திருக்க மாட்டான். தேவனுடைய சித்தம் என்ன? பார்வோனுக்கு அவன் அர்த்தம் சொல்ல வேண்டிய வேளை வரும்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு அருகிலே இருக்க வேண்டும். அதற்கு ஒரே சிறந்த வழி அவன் சிறையிலே பத்திரமாக இருப்பதுதான். அப்பொழுதுதான் அவன் பார்வோனுக்கு தேவையானவனாயிருக்கும்பொழுது எந்த கஷ்டமும் இல்லாமல் அவனை அவன் கண்டுபிடிக்க முடியும். அருமையானவர்களே, பானபாத்திரக்காரன் தன்னை குறித்து பார்வோனிடத்தில் பேசவில்லை என்பதை அறிந்து கொண்ட பொழுது யோசேப்புக்கு உண்மையாகவே துக்கமாகத்தான் இருந்திருக்கும். ஆனாலும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியோ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசித்தான். விசுவாசத்திற்கான அறிகுறிகள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டன. அவனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களோடு உள்ள உறவுகளிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். போத்திபார் வீட்டிலே இருக்கும்பொழுதும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். சிறைச்சாலையிலே இருக்கும்பொழுதும் சிறையின் அதிகாரிக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எப்பொழுதும் தேவனுக்கே கனத்தையும் மகிமையையும் செலுத்தினான். அது மட்டுமல்ல, பின்னால் அவன் பார்வோனுக்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கப் போகிறான். தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கப் போகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, கவனித்தீர்களா? யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்ட விசுவாசம் அவனை உண்மை உள்ளவனாக்கிற்று. இன்றைக்கும் உலகத்திலே அநேகர் உண்மையற்றவர்களாய் காணப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு உண்மையான விசுவாசியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசமுள்ள ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு உண்மை உள்ள விசுவாசியாகவும் இருப்பீர்கள். நாம் வாழும் இந்த நாட்களிலே உள்ள பரிதாபமான ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? வெகு சில கிறிஸ்தவர்களே உண்மையாகவே நம்பப்படத்தக்கவர்களாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலே பணி செய்கிறவர்களும் கூட இன்று உண்மை உள்ளவர்களாக இல்லை என்பது மிக துக்கமான ஒரு காரியமாயிருக்கிறது. உயர்ந்த நிலைகளிலே இருக்கிறவர்களும் கூட மிகச் சிலரே உண்மை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களிலே அநேகர் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதற்கு முக்கியமான காரணம், நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டிய அளவு இன்னமும் விசுவாசிக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் இல்லாதபடினாலேதான் குறுக்கு வழிகளையும் தவறான வழிகளையும் நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார் சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய காரத்திலே அந்த காரியத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள். அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். யோசேப்பு தனது விசுவாசத்தினாலே ஒரு விசுவாசமுள்ள மனிதனாய் உண்மை உள்ள மனிதனாய் நடந்து கொண்டான். எனவே தனது வாழ்க்கை குறித்த ஒரு சரியான கண்ணோட்டமுடையவனாய், உயர்வான கண்ணோட்டமுடையவனாய் அவன் இருந்தான். பாடுகளின் மத்தியிலேயும் கஷ்டங்களின் மத்தியிலேயும் கூட அவன் முறுமுறுக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட விசுவாசமே அவன் மற்றவர்களோடு தயவோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ளும்படியாக செய்தது. கவனித்தீர்களா? அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிக்கும் தயவுள்ளவனாய் காண்பித்தான். பின்னால் நாம் பார்க்கும்பொழுது தனது சகோதரர்களிடத்திலேயும் அவன் எவ்வளவு தயவுள்ளவனாயிருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த விசுவாசமானது மிகவும் மனத்தாழ்மை உள்ள ஒரு மனிதனாக அவனை மாற்றியது. அவனுடைய எல்லா சாதனைகளுக்கும் அவன் கர்த்தருக்கே மகிமையை செலுத்தினான். எவ்வளவு அருமையான ஒரு மனிதன் பார்த்தீர்களா? அவனுடைய வாழ்க்கையின் சிறப்பு குணங்களுக்கு காரணம் என்ன? அவன் தேவனை விசுவாசித்தான். தனது முப்பாட்டனாகிய ஆபிரகாமை போல அவன் தேவனை விசுவாசித்தான். இதுதான் விசுவாசமுள்ள வாழ்க்கை கொடுக்கும் கனிகள். அருமையானவர்களே, இங்கே மறக்கப்பட்டவனாக யோசேப்பு சிறையிலே இருக்கிறான். ஆனால் ஒருவர் அவனை மறந்து போகவில்லை. ஆம், தேவாதி தேவன் அவனை மறந்து போகவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். என கருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பகுதி நமக்கு ஒரு உண்மை செய்தியை கொடுக்கிறது. நீங்கள் இருக்கும் சூழ்நிலை இப்பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ எனக்கு தெரியாது. எங்களுக்கு வரும் கடிதங்களை பார்க்கும்பொழுது உங்களிலே அநேகர் கடினமான சூழ்நிலைகளிலே இருக்கிறீர்கள். உங்கள் வீடுகளிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, இன்னும் பற்பல இடங்களிலே நீங்கள் கடினமான சூழ்நிலையிலே தான் இருக்கிறீர்கள். ஒருவர் என்ன எழுதியிருந்தார், என்னுடைய கணவர் இப்படி, என்னுடைய மாமியார் இப்படி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன், எல்லாமே இருளாக காட்சியளிக்கிறது என்று எழுதியிருந்தார்கள். எனக்கு இதிலிருந்து விடுதலையே கிடையாதா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். தேவன் என்னை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறாரா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறேன் என்று எழுதியிருந்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இதற்காகத்தான் யோசேப்பின் சரித்திரத்தை இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அதை உங்களுக்கு நினைவுபடுத்தவே இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்காக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையானால் உங்களுடைய நன்மைக்காகவே இந்த எல்லா காரியங்களும் நடைபெறும்படியாக அவர் அனுமதித்திருக்கிறார். அவர் நமக்கு தரும் தண்டனை எல்லாமே நம்முடைய நன்மைக்குத்தான். அதை நாம் இழந்து போகக்கூடாது. ஏன், தேவன் அற்புதமானவர். சரி, இப்பொழுது நாம் ஆதியாகமம் 41 அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். கடந்த அதிகாரத்தை விட இது மிக வித்தியாசமான ஒரு அதிகாரம். கடந்த அதிகாரத்திலே யோசேப்பு மறக்கப்பட்டவனாக சிறைச்சாலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். என்றாலும் தேவனுடைய திட்டத்தின்படியே அவனுடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவே அத்தனையும் அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை குறித்த நம்முடைய கண்ணோட்டம் வித்தியாசமானதாக இருக்கும். நமக்கு முன்னாலே இருக்கிற இந்த அதிகாரத்திலே பார்வோனின் கனவுக்கான அர்த்தத்தை சொன்னபொழுது யோசேப்பு சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, ஆஸ்னாத் என்ற ஓன் பட்டணத்து ஆசாரியனின் மகளை அவன் திருமணம் செய்கிறான். அவள் மூலமாக மனாசே, எப்ராயிம் என்கிற பிள்ளைகளை அவன் பெற்றுக் கொள்கிறான். இதுதான் குப்பை மேட்டிலிருந்து குன்றுக்கு உயர்த்தப்படும் ஒரு அருமையான சம்பவம். அருமையானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையை விட மயிர் கூச்சரிக்க செய்யும் வேறு எந்த கதையையும் நான் வாசித்ததில்லை. எத்தனையோ முறை இந்த வசனங்களை வாசித்திருந்தாலும் ஒவ்வொரு முறை அதை வாசிக்கும் பொழுதும் அது ஜீவனுள்ள ஒரு ஓவியமாயிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே தேவனுடைய கரத்தை யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சமயத்திலேயும் நாம் பார்க்க முடியும். தான் பாடுகளை அனுபவித்த காலங்களிலேயும் தேவனுடைய கரம் தன்னோடு இருந்ததை யோசேப்பு உணர்ந்தவனாகத்தான் இருந்தான். ஆவியின் அநேக கனிகள் அந்நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே விருத்தியடைந்தது. அவைகளிலே ஒன்றுதான் நீடிய பொறுமை. இந்த சத்தியத்தை குறித்து ரோமர் 5:3 நாம் வாசிக்கிறோம். கவனியுங்கள், ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து என்று சொல்கிறார். இது யோசேப்பின் வாழ்க்கையை பொறுத்தமட்டிலேயும் கூட மிகவும் உண்மை. பார்வோரின் பிரசனத்திற்குள்ளே இந்த இளைஞன் அழைத்து வரப்படுகிறான். இந்த பார்வோனுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லை. வேதத்தை நாம் பின்னாலே படிக்கும் பொழுதும் தேவனை அறியாத நேபுகாத்நேச்சார் முன்னாலே தானியேல் கொண்டுவரப்படுவதை பார்க்கலாம். தானியேலும் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை தெரிவித்தான். இந்த ஆதியாகமம் 41 கடைசி பகுதியிலே அங்கே ஏற்பட்ட பெரிய பஞ்சத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த பஞ்சத்தினாலே தேவன் என்ன காரியத்தை செய்யப்போகிறார்? இந்த பஞ்சத்தின் மூலமாகத்தான் யாக்கோபை கானானை விட்டு வெளியேற்றி கானானியருடைய பாவங்களிலே தொடர்ந்து பிள்ளைகள் பழகிவிடாதபடி எகிப்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்காக ஒரு பிரத்யேகமான கோசேன் என்னும் நாட்டை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் அவருடைய திட்டங்களிலே ஒன்று. தேவன் எதை செய்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காக மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ நோக்கங்களை மனதிலே கொண்டவராகத்தான் அவ்வாறு செயல்படுவார். சரி, நான் ஏற்கனவே யோசேப்பிற்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையிலான ஒற்றுமைகளை குறித்து அவ்வப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் குறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒற்றுமையை குறித்து மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டுமாக பார்ப்போம். ஏனென்றால் அது நாம் காண வேண்டிய முக்கியமான ஒரு குறிப்பு தான். சரி, இப்பொழுது 41 கடந்து செல்வோம். 40 அதிகாரத்திலே பார்த்தது போல பார்வோன் பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் சிறையிலே போட்டு வைத்தான். அங்கேதான் அவர்களுக்கு யோசேப்போடு அறிமுகம் கிடைக்கிறது. அவர்களுக்கு வந்த சொப்பனங்களையும் சரியான முறையிலே அவன் அர்த்தப்படுத்தி காண்பித்தான். சுயம்பாகி தூக்கிலிடப்பட்டான். பானபாத்திரக்காரனோ அவனது பழைய நிலைமைக்கு உயர்த்தப்பட்டான். யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் தன்னை குறித்து பார்வோனிடத்திலே பேச வேண்டும் என்பதற்காக கெஞ்சி கேட்டுக்கொண்டான். ஆனால் அவ்வாறு அவன் செய்யவில்லை. இப்பொழுது தேவன் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். 2 வருஷம் என்று சொல்லும்பொழுது பானபாத்திரக்காரன் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து 2 வருடங்கள் உருண்டோடிவிட்டது. பானபாத்திரக்காரன் தன்னை நினைத்து பார்ப்பான் என்று எண்ண முடியாத காலங்கள் கடந்துவிட்டது. சரி, இப்பொழுது என்ன நடக்கிறது? 2-3 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அங்கே அவன் பார்த்தது என்ன? செழிப்பான உண்டு கொழுத்த 7 பசுக்களை பார்க்கிறான். மட்டுமல்ல, அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்களையும் பார்க்கிறான். வசனம் 4 பாருங்கள். அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். இந்த சொப்பனம் முடிந்தவுடனேயே பார்வோன் திடுக்கிட்டு விழித்துக் கொள்கிறான். உட்கார்ந்து யோசிக்கிறான், இது என்ன சொப்பனம்? அவனுக்கு அதற்கான அர்த்தம் புரியவில்லை. அந்த நாட்களிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரும் அவன் அருகிலே இல்லை. தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள், 5-8 வசனங்கள். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2வது ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கங்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அருமையானவர்களே, பார்வோனின் அரண்மனையிலே எல்லா மந்திரவாதிகளும் ஞானிகளும் அழைக்கப்படுகிறார்கள். பார்வோன் தன் சொப்பனத்தை சொல்கிறான். ஆனால் அதற்கான சரியான அர்த்தத்தை யாராலுமே கூற முடியவில்லை. இந்த நேரத்திலெல்லாம் அந்த பானபாத்திரக்காரன் அங்கேதான் நின்று கொண்டு எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் எப்பொழுதுமே அவன் பார்வோனுக்கு அருகிலே நின்று பார்வோனுக்கு என்ன வேண்டுமோ அதை உடனடியாக சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ கொடுக்க வேண்டும். இப்படி எத்தனை மணி நேரம் அவர்கள் சொப்பனத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார்களோ நமக்கு தெரியாது. திடீரென்று சொல்லி பானபாத்திரக்காரன் விழித்துக் கொள்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அருமையானவர்களே, அதை ஒரு குற்றம் என்று சொல்வதை விட ஒரு பாவம் என்றே சொல்லலாம். சரி, எப்பொழுதுமே தேவனுடைய திட்டப்படி நடைபெறுகிறது. யோசேப்பின் கடினமான அனுபவங்களை குறித்து அப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடும் திட்டத்தோடும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அனுமதித்துக் கொண்டுதான் இருப்பார். இப்பொழுது பானபாத்திரக்காரன் சொல்கிறான், ஐயையோ, மறந்தே போனேனே. நான் சிறையிலே சந்தித்த ஒரு மனிதனை குறித்து உம்மிடத்தில் பேசுவேன் என்று வாக்கு கொடுத்தேனே, ஆனால் மறந்து போனேனே. ஐயா பார்வோனே, எனக்கு தெரிந்த ஒருவனுக்கு சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை சொல்ல தெரியும். அவன் சிறையிலே இருக்கிறான் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பானபாத்திரக்காரன் தனது அனுபவத்தை பரிபூர்ணமாக பகிர்ந்து கொள்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 41:10-13. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு, என்னையும் சுயம்பாய்களின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். சரி, அங்கே என்ன நடைபெறுகிறது? பார்வோன் சொல்கிறான், சரி, எல்லாவற்றையும் நாம் முயற்சித்து பார்த்து விட்டோம். பானபாத்திரக்காரனாகிய உன்னுடைய சொப்பனத்திற்கு அவன் அர்த்தம் கோரினபடினாலே அவனையும் அழைத்து கேட்டு பார்ப்போம். ஏனென்றால் என்னுடைய சொப்பனங்களும் ஏதோ மிக முக்கியமானது போல எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறான். வசனம் 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அருமையானவர்களே, அந்நாட்களிலே எபிரேயர்கள் யாருமே சவரம் செய்கிறதில்லை. ஆனால் இங்கே நான் பார்க்கிறதென, யோசேப்பு சவரம் செய்து கொண்டு அரசன் முன்னால் போக ஆயத்தமாகிறான். நீங்கள் எகிப்தியர்களின் படங்களையும் எகிப்தியர்களின் சிலைகளையும் பார்த்தீர்கள் என்றால் யாருக்குமே சொந்தமாக தாடி இருக்காது. எல்லாருமே மிகவும் சுத்தமாக சவரம் செய்தவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் பார்வோனாய் பணி செய்தவர்கள் தங்களுடைய நிலையை, தங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்தி காண்பிப்பதற்காக ஒட்டு தாடி வைத்துக் கொண்டார்கள். ஆனால் பொதுவாக எகிப்தியர்கள் எவருமே தாடி வளர்ப்பதில்லை. இதிலேயும் நமக்கு ஒரு பெரிய செய்தி அடங்கியிருக்கிறது. இந்த இளைஞனான யோசேப்பு சிறையிலிருந்து இப்பொழுது உயர்த்தப்படுகிறான். அவன் சவரம் செய்து கொண்டு சிறைச்சாலைக்குரிய உடைகளை எல்லாம் களைந்து போட்டுவிட்டு அரசன் முன்னால் நிற்பதற்கான தகுதியான ஆடைகளை அணிந்து கொள்கிறான். இது எதை காட்டுகிறது? அவனுக்கு முன்னாலே இருக்கிற புதிய ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. இது எதை காட்டுகிறது? அவன் உயிர் தெழுந்தது போன்ற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. இப்பொழுது அவன் தேவனை அறியாத அந்த புறஜாதியார் மத்தியிலே கடந்து செல்கிறான். சற்றை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒரு புதிய வாழ்க்கையின் மூலமாக மனு குலத்திற்குள்ளே கடந்து வந்தாரோ அதே போல யோசேப்பு இங்கே வருகிறான். தொடர்ந்து என்ன நடைபெற்றது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சிந்திப்போம். இன்று சிந்தித்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை சற்றே எண்ணி பார்ப்போமா? முதலாவாக, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் இருக்கும். அது எல்லாவற்றிற்கும் ஒரு காலகட்டமும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாய்த்தான் அது நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் பாடுகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கும்பொழுதும் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் அவர்கள் உதவி செய்யவில்லை என்றவுடனேயே சோர்ந்து போய் அவர்களை குறை சொல்லவோ அவர்களை பழிக்கவோ கூடாது. யோசேப்புக்கு இந்த பானபாத்திரக்காரன் வாக்கு கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகியும் அதை குறித்து அவன் எண்ணி பார்க்கவே இல்லை. ஒருபொழுதாயிலும் அவன் திரும்ப வந்து அவனுக்கு நன்றி கூட சொல்லவில்லை. மூன்றாவதாக, தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்வார் என்பதையும் இந்த வேத பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. வருடங்கள் உருண்டு ஓடினாலும், நெருக்கமான சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் தனது பணிகளிலே உண்மையுள்ளவனாய் உத்தமனாய் வாழ்ந்து வந்தான். காரணம் என்ன? கர்த்தர் மேலே அவன் வைத்திருந்த விசுவாசம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்றால் முறுமுறுப்பு இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்றால் உங்களுக்கு நீடிய பொறுமை இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இன்றும் என்றும் தருவாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. 3:17.